இரண்டாவது பாகத்தில் சஹிஹான ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நிகழ்வை பற்றி ஆயிஷா அவருடைய மனைவிமார்களிலே சிலர் சொல்கின்றார்கள். அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு தூங்காமல் சிரமப்படுகின்றார்கள், தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தூங்காமல் நிம்மதி இல்லாமல் ஒரே பதட்டமாக கேட்கிறாங்க. அப்ப அந்த மனைவி, அல்லாஹுவின் தூதரே, அரிக்தல்லைலா, இன்று இரவு நீங்கள் தூங்காமல் கண் விழித்துக் கொண்டே ஒரு பதட்டத்தில் இருக்கிறீர்களே, என்ன காரணம்? என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி குந்து அஸப்து தம்ரதன் தஹ்த ஜம்பி ஃபஅகல்துஹா வகான இந்தனா தம்ரும் மின் தம்ரிஸ் ஸதகா ஃபஹஷீது அன் தகூன மின்ஹு. இரவுல தூங்க ஆரம்பிக்கும் போது அவர்கள், என்னுடைய இடுப்பு, என்னுடைய விலாவுக்கு கீழே ஒரு பேரித்தம்பழம் இருந்தது, நான் அதை எடுத்து சாப்பிட்டு விட்டேன், எனக்கு இப்போது பயம் ஏற்படுகிறது, அது அந்த சதகாவினுடைய தர்மத்திலிருந்து வந்த பேரித்தம்பழமாக இருந்திருக்கலாமா என்று அந்த பயம் எனது தூக்கத்தை பறித்து விட்டது. இன்றைக்கு நிலைமை என்ன? ஒரு பேரித்தம்பழம் அளவா? அல்லாஹ், மலையே ஹராமிலே அவர்கள் விழுங்கிவிட்டால் கூட அந்த சிந்தனைகள், இந்த சிந்தனைகள் வருவதில்லை. சம்பாத்தியத்தை பற்றி, வருமானத்தை பற்றி கவலை இல்லை. எங்க வேலை கிடைத்தாலும் சரி, எப்படி வேலை கிடைத்தாலும் சரி, வேலை கிடைச்சிட்டா சம்பாதிக்கிறோமா, அதுலேயும் எவ்வளவு அதிகமாக எங்க வேலை சம்பளம் கிடைக்குதோ. ஒரு ஹலாலான நிறுவனத்தில், ஹலாலான முறையில் ஒரு 10 மணி நேரம் 12 நேரம் உழைத்தால் நமக்கு ஒரு 10,000 ரூபா தான் கிடைக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஹலால் ஹராம பார்க்காம எங்கேயாவது போய் ஒரு கடையில் வேலை செஞ்சா அங்கே நமக்கு 15,000 ரூபா 20,000 ரூபா 30,000 ரூபா சம்பளம் கிடைக்குதுன்னு சொன்னால், சர்வசாதாரணமாக இதை அலட்சியம் செய்து விட்டு ஓடுகிறார்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒரு பேரித்தம்பழம் ரசூலுடைய தூக்கத்தை பறித்து விட்டது என்று சொன்னால் அவர்களை பின்பற்றக்கூடிய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அப்போ இந்த தக்வா குறித்து நாம் சொல்லும்போது சொன்னோம், நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாக தக்வா வந்துவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்துகளை கொடுப்பான். இந்த பரக்கத்துக்கு நீண்ட விவரமான விளக்கம் இருக்கு. மனதிலே ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அந்த ராகத், அந்த உணவை கொண்டு ஏற்படக்கூடிய திருப்தி, ஹலாலான முறையிலே வந்த அந்த உணவை கொண்டு ஏற்பட்ட திருப்தி இருக்கிறதே, அந்த திருப்தி கோடியிலும் கிடைக்காது, கோடிக்கு கோடியிலும் கிடைக்காது. அடுத்து நாம் சொல்லும் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருப்பதால் இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தையும் சொல்லுகின்றான். இது ஒட்டி பரக்கத்து கிடைக்கும், அல்லாஹுடைய அருள் வளங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, தக்வா இருந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை சிரமங்களை நான் விலக்கி விடுவேன். உங்களுக்கு சிரமம் ஏற்படும், சோதிப்பேன். அந்த சமயத்தில் நீங்க என்னை பயந்து கொண்டு ஹலால் ஹராம பேணி எனக்கு, உங்களுக்கு நான் தான் என்ற ஒரே முன்னோக்கிலே, ஒரே குறிக்கோளிலே, ஒரே திசையில் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டத்தை நான் நீக்கி விடுவேன், உங்களுடைய சிரமத்தை நான் நீக்கி விடுவேன், உங்களுடைய பிரச்சனைகளை நான் அகற்றி விடுவேன். அல்லாஹ் சொல்கிறான் சூரா அத்தலாக் 65வது அத்தியாயத்தினுடைய 2வது 3வது வசனம்,
வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبْ وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا.
யார் அல்லாஹுவை பயந்து கொள்கிறார்களோ அவருக்கு நாம் வெளியேறும் இடத்தை ஏற்படுத்தி கொடுப்போம். எக்ஸிட், என்ன எக்ஸிட்? எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அவர் ரொம்ப ஈஸியா வெளியே வந்துருவாரு. நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன சஹாபாக்கள் வாழ்க்கையிலிருந்து ஆரம்பித்து இன்று வரை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த தக்வாவால் இந்த உம்மத்து கிடைத்து, இந்த உம்மத்திற்கு கிடைத்த பலன் இருக்கிறதே அளவிட முடியாது. ஓமையத்தக்கில்லாஹ யஜ்அல்லஹு மக்ரஜா வயர்ஸுக்குஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் எண்ணி இருக்காத வழிகளிலிருந்து அவருக்கு நாம் ரிசுக்கு தருவோம். ஏன் நமக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது? யோசிச்சு பாருங்க, எப்படி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எப்படி சொல்கிறார், அவர் எண்ணி இருக்காத வழிகளிலிருந்து, அவருடைய சிந்தனைக்கு அப்படி ஒரு, இங்கிருந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு உதவி வரும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அந்த வழிகளில் நாம் அவருக்கு ரிசுக்கு கொடுப்போம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? என்னை நம்புங்க, நான் உங்களுக்கு போதுமானவன். உமைய தவக்கல் அல்லாஹ், தவக்கலை கொண்டு வாங்க முதல்ல. அல்லாஹ் எனக்கு போதும், அல்லாஹுவை சார்ந்து விடுங்கள். தவக்குல் என்றால் அல்லாஹுவை சார்ந்து விடுதல், பொறுப்பு ஒப்படைத்து விடுதல், நம்பிக்கையால் அல்லாஹுவை சார்ந்து விடுதல். யா அல்லாஹ், உன் மேல அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன், உன்னிடத்துல இந்த பொறுப்பை கொடுத்துட்டேன், எனக்கு இதை நீ லேசாக்கி கொடு, நான் ஹராமில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள். எல்லாவற்றுக்கும் ஒரு வாலிபனுக்கு ஹலாலான முறையில் தன்னை பேணிக் கொள்ளக்கூடிய, கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அழகான ஒரு வாலிபனுக்கு மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண் தேவையா? தக்வா இருந்தால் அல்லாஹ் கொடுப்பான். தக்வா பெண்ணிடத்தில் இருந்தால் பொருத்தமான ஜோடியை அல்லாஹ் கொடுப்பான். உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறதா, சிரமம் ஏற்படுகிறதா, அங்கே தக்வாவை கொண்டு வாருங்கள். அந்த வியாபாரத்தில் என்ன தக்வா என்று பாருங்கள். கையில் சில பேர் செய்கிறார்களவா, தஸ்பி உருட்டி கொண்டே இருப்பார்கள். அந்த மணிகளை வைத்து தஸ்பி செய்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரமும் இல்லை. அல்லது கைகளை கொண்டு சுபானல்லாஹ் சுபானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்கே நிறுவையிலே மோசடி செய்து கொண்டிருக்கிறார். தக்வா வருமா? இப்போ பரக்கத்து வருமா? வராது. ஏன்? வியாபாரத்தில் என்ன தக்வா? வியாபாரத்திலே நிறுவையிலே அளவையிலே மோசடி செய்யாமல் முழுமையாக முழுமையான நிறைவான தராசை கொண்டு அளந்து கொடுங்கள். நீங்கள் அளந்தாலோ அல்லது நிறுத்தாலோ முழுமையாக அளந்து கொடுங்கள். யார் அப்படி சொல்லலை செய்யலையோ அப்படி குறைத்து செய்பவர், அளவையில நிறுவையில பொய் சொல்லி மோசடி செய்யக்கூடியவர், தொழுகையாளியாக இருந்தாலும் சரி அவருக்கு அந்த சாபம் தான். நோன்பு நோற்பவராக இருந்தாலும் சரி அவருக்கு அந்த சாபம் தான். தர்மம் செய்யறவராக இருந்தாலும் சரி அவருக்கு அந்த சாபம் தான். ஹஜ் செஞ்சுட்டு வந்தவராக இருந்தாலும் சரி அவருக்கு அந்த சாபம் தான். தக்வா என்று சொன்னால் எல்லாத்திலையும் தக்வா இருக்கு, உடையில மட்டும் கிடையாது. அடுத்து நம்ம சில ஹதீஸ்களை பார்க்க போறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா யுஷீரு பியதிஹி இலா சத்ரிஹி. மூன்று முறை தனது நெஞ்சை சுட்டிக்காட்டி தக்வா இங்கே, தக்வா இங்கே, தக்வா இங்கே என்று சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், நீங்க அல்லாஹுவை பயந்து கொண்டால் உங்களுக்கு நான் எக்ஸிட் வழியை, வெளியேறக்கூடிய வழியை கொடுத்துருவேன். எந்த கஷ்டத்திலிருந்து நீங்க சீக்கிரமா வெளியே வந்துடலாம். நான் உங்களுக்கு நீங்கள் அறியாத புறத்திலிருந்து ரிசுக்கு கொடுப்பேன். அது போல நீங்கள் என்னையே சார்ந்து விட்டால் உங்களுக்கு நானே போதுமானவன். ஏன்? என்ன மீறி எதுவும் நடக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ன அல்லாஹ பாலிகு அம்ரிஹி. நம்ம அல்லாஹ்வை பயப்படுறதுக்கும் அல்லாஹ் மேல தவக்குள் வைக்கிறதுக்கும் அல்லாஹ் காரணத்தை சொல்றான். ஏன் நீ ஏன் என்ன நம்பணும்? உனக்கு மேல எத்தனை அதிகாரிகள் இருந்தாலும் சரி, உனக்கு மேல எத்தனை அரசாங்கங்கள் இருந்தாலும் சரி, உனக்கு மேல் எத்தனை வல்லரசுகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆயுதங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு மேல அது கிடையாது. அது உனக்கு மேல இருக்கலாம், எனக்கு மேல கிடையாது. ஏன்? எனக்கு மேல எதுவுமே கிடையாது, நான் எல்லாத்துக்கும் மேல. இன்ன அல்லாஹ பாலிகு அம்ரிஹி, நான் அனைத்து காரியத்தையும் மிகைத்தவன். எப்படி சொல்ல? உங்க வாத்தியாரா இருக்கட்டும், உங்க இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், உங்களுடைய ஸ்கூலா இருக்கட்டும், உங்களுடைய காலேஜா இருக்கட்டும், உங்களுடைய நாடாக இருக்கட்டும், இந்த முழு உலகமே சேரட்டும், இந்த முழு உலகமே சேரட்டுங்க. அல்லாஹ் மீறி போயிட முடியுமா? உமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. சூரா முத்தஸ்ஸிர் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய இறைவனின் பட்டாளத்தை அவனை தவிர யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. அமெரிக்கா வரட்டும், ரஷ்யா வரட்டும், ஐரோப்பா வரட்டும், உலகமே சேரட்டும், முடியாது சகோதரர்களே. ஒரு முஸ்லீம் அல்லாஹுவை அஞ்சு கொண்டவனாக, அல்லாஹுவை சார்ந்தவனாக அவனுடைய பாதையில் நின்று விட்டால் அல்லாஹ் நாடாமல் இந்த வெளிப்படையான ஆற்றல்களை கொண்டு, சக்திகளை கொண்டு அழித்து முடிக்க முடியாது. பறவைகளை கொண்டு படைகளை அழித்தவன் யார்? நம்முடைய ரப்பு யாரு? பறவைகளை கொண்டு படைகளை அழித்தவன், அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை. காற்றை கொண்டு மலையை குடைந்து வீடுகளையும் கோட்டைகளையும் கட்டிய மக்களை எல்லாம் காய்ந்த சருகுகளாக, சாய்ந்து கிடக்கும் பேரித்தம்பரங்களை போன்று மாற்றியவன் அந்த அல்லாஹ். ஜிப்ரீலுடைய ஒரு சப்தத்தை கொண்டு மக்களை பொசுக்கியவன் அல்லாஹ். பெரிய ராக்கெட் வர வேண்டும், ஆட்டமிக் பாம்பு வர வேண்டும் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கிடையாது. அல்லாஹ் நாடினால் ஒரு சப்தத்தை கொண்டு, வானத்திலிருந்து ஒரு சப்தம், ஒரு மலக்க சப்தம் போட வச்சா போதும், எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் ஆகிடலாம். அல்லாஹ் செஞ்சானா இல்லையா முந்தைய சமுதாயத்துக்கு? ஏன் அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் குர்ஆன்ல? அந்த ரப்பு தானே இப்பயும் இருக்கிறான் அல்லாஹு தஆலா. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அல்லாஹ பாலிகு அம்ரிஹி, பயப்படாத, நான் எல்லாத்துக்கும் மேல. இன்ன அல்லாஹ பாலிகு அம்ரிஹி, அனைத்து காரியங்களையும் நான் மிகைத்தவன், என்னை மிகைத்து எந்த கட்டளையும் எந்த காரியமும் சென்று விட முடியாது. நான் அனைத்திற்கும் ஒரு அளவை வைத்திருக்கிறேன். உனக்கு உதவி வர்றதுல தாமதம் வருதுன்னா என்ன அர்த்தம், என்ன பொருள் அங்க? நான் ஒரு அளவு வச்சிருக்கேன். உன்னுடைய பொறுமை எப்படிப்பட்டது? அது உண்மையா? உனது ஈமான் உண்மையா? உன்னுடைய தொழுகை உண்மையா? அல்லது கஷ்டம் ஏற்பட்டவனே என்ன தொழுது தொழுது கிடைச்சிச்சு, அதுக்கு சும்மாவே இருந்துடலாம். என்ன கேட்டு கேட்டு என்னதான் கிடைச்சிச்சு, அதுக்கு சும்மாவே இருந்த. இப்படிப்பட்ட போலி நம்பிக்கை உள்ளவர்களா, அல்லது தடுமாற்றம் உடையவர்களா, அல்லது உறுதியானவர்களா என்று அல்லாஹ் சோதிக்கின்றான். அபூபக்கர் அபூஹுரைரா கீழே படுத்து கிடக்கும் பொழுது மக்கள் ஏறி மிதிச்சுட்டு போவாங்க, பசினால் அவர் குப்புற கடந்து கிடப்பார். அதே அபூஹுரைராவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபால அவர்களை காதியாக, அவர்களை முஃப்தியாக, அங்கு கூஃபாவுடைய ஜாமியா பள்ளியினுடைய இமாமாக நிர்ணயித்து அவர்களுக்கு கொடுத்த சம்பளம் எவ்வளவு? 5000 திர்ஹம்கள். பசிக்கு சாப்பிட்றதுக்கு அங்க ரிஸ்க் இல்லாம மயக்கம் அடிச்சு கிடந்த அபூஹுரைராவுக்கு ஒரு மாத சம்பளம் எவ்வளவு? 5000 திர்ஹம்கள். காஸ்ட்லியான ஒரு உயர்ந்த துணியை கொண்டு மூக்கு துடைக்கிறார். அபூஹுரைராவுக்கு ஏற்பட்ட வாழ்க்கையை பாருங்கள். உமர் சொல்றாங்க 5000 திர்ஹம் உங்களுக்கு சம்பளம். அபூஹுரைரா சொல்றாங்க இதை வச்சுக்கிட்டு இதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வேன் உமரே? உமர் சொல்றாங்க யாரும் உங்களை விலைக்கு வாங்கிடக்கூடாது, யாரும் உங்களை விலைக்கு வாங்கிடக்கூடாது. அவங்க சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு கிடைத்த அந்த செல்வங்களை எல்லாம் அப்படியே திரும்ப அல்லாஹ்வுடைய பாதையில் தான் செலவழித்தார்கள், ஜிஹாதில் தான் செலவழித்தார்கள், மார்க்கத்தில் தான் செலவழித்தார்கள். தங்களுடைய தாங்கள் மந்திரிகளாக பதவிகளை பதவிகள் அடைந்ததற்கு பிறகு தங்களது வாழ்க்கைகளை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. சரி, ஹயர் எதுக்கு சொல்ல வந்தோம்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு லிமிட், ஒரு அளவு வச்சிருக்கிறான். அந்த அளவை அல்லாஹு தஆலா எட்டிவிட விரும்புகிறான். நீங்க அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா தக்குவால ஈமான்ல, அதுக்கப்புறமா பாருங்க. ஹயர் அடுத்து இந்த தக்குவா எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால், இந்த தக்குவாவின் மூலமாக நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். நம்மிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய சில சிறிய பெரிய பாவங்கள் இருக்கின்றன அல்லவா, இந்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், 8வது அத்தியாயத்தினுடைய 29வது வசனம், சூரா அல் அன்ஃபால், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ் யஜ்அல் லகும் ஃபுர்கானா வ யுகஃபிர் அன்கும் சய்யிஆதிகும் வ யஃஃபிர் லகும் வல்லாஹு துல் ஃபத்லில் அஸீம். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொண்டால் உங்களுக்கு அல்லாஹ் ஃபுர்கானை ஏற்படுத்தி விடுவான். ஃபுர்கான் என்றால் என்ன? அல்லாஹு தஆலா உங்களுக்கு தெளிவை கொடுத்து விடுவான். ஃபுர்கானுக்கு ஒரு அர்த்தம் தெளிவு, அதாவது உண்மை எது பொய் எது, சத்தியம் எது அசத்தியம் எது, இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா, எந்த விஷயங்களிலே மார்க்கத்திலே ஆதாரம் இருக்கக்கூடிய விஷயங்கள், தெளிவாக நீங்கள் தெரிந்த விஷயங்கள், அதிலே ஆதாரத்தை தேட வேண்டியது, அதிலே மனசிலே தீர்ப்பு தேட வேண்டியது. சில காரியம் திடீரென உங்களுக்கு அச்சம் வருகிறது, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று. இப்போ உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது போன்று ஒரு உணவு கிடைக்கிறது, அதை சாப்பிடலாமா வேண்டாமா என்று அவர்களுக்கு யோசனை வருகிறது. உடனே அங்கே தக்வா வேலை செய்கிறது, இல்லை இது தர்மத்திலிருந்து வந்ததாகவும் இருக்கலாம், இதை சாப்பிட வேணாம் ஒதுக்கி வச்சிருங்க. ஒரு இடத்துல நீங்க போய் பாக்குறீங்க, ஒருத்தங்க ஏதோ பொருள் கொடுக்குறாங்க சாப்பிடுங்க, எல்லாருக்கும் வாங்கலாமான்னு போறீங்க, இல்ல இவர் தவறான வழியிலிருந்து சம்பாதித்து இந்த தர்மத்தை செய்திருக்கலாம், தெரியுது வெளிப்படையா, அதற்கு ஆதாரங்கள் தெரியுது, இல்ல வேங்க வாங்க வேணாம். இந்த மாதிரி அந்த தக்வா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது உங்களுக்கு அது வாழ்க்கையில வெளிச்சத்தை தெளிவை கொடுத்து விடுகிறது. அந்த தக்வா இல்லை என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சரி பார்த்துக்கலாம். என்ன வார்த்தை சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியா? அல்லாஹ் கரீம், அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் மன்னிச்சிருவான். தக்குவா இருந்தா என்ன பயம் வரும்? ஆஹா, அல்லாஹ் கண்டிச்சிருவானோங்கிற பயம் வரும். தக்குவா இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் கரீம் என்று பாவத்தின் பக்கம் செல்வார்கள். தக்குவா உள்ளவர்கள், ஆஹா இது குற்றமாயிடுமோ, இதனால நம்முடைய ஈமான்ல பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து சந்தேகமான காரியங்களை விட்டு விலகிக் கொள்வார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், செய்யாசிக்கும் உங்களுடைய தவறுகள், சிறிய சிறிய பாவங்கள், உங்களுடைய கண்ணாலோ கையாலோ காதாலோ ஏற்பட இந்த தவறுகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து விடுவான், அகற்றி விடுவான், மன்னித்து விடுவான். செய்யாசிக்கும் இழக்கும், உங்களுடைய தவறுகளை அல்லாஹ் அகற்றி விடுவான், அழித்து விடுவான், அவற்றை மன்னித்து விடுவான். அழித்து விடுவான் என்று சொன்னா ஏடுல எழுதப்பட்டது அல்லவா, அந்த எழுதப்பட்டது அழிக்கப்பட்டு போயிடும், ஏட்ல இருக்காது. மன்னிக்கிறது என்று சொன்னால் அதற்கு பதிலாக அங்கு நன்மையை நிரப்பி விடுவான். எப்படிப்பட்ட அருளாளன் பாருங்க, எப்படிப்பட்ட அருளாளன். ஒருத்தர் பாவம் செஞ்சார், ஆனால் அவர் தக்குவமான வாழ்க்கையை மேற்கொண்டார். சிறிய பெரிய தாவங்கள் பாவங்களை விட்டு விலகிக்கிறார். அல்ல, பெரும் பாவங்கள் இன்னும் அல்லாவுக்கு பிடிக்காத ஷிர்கான குஃப்ரான பிதாத்தான எல்லா காரியங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டே செல்கிறார். அவரை அறியாமல் ஏற்படுகிறது அவருடைய கண்ணாலோ அவருடைய ஊசலாட்டங்களாலோ ஏதோ. அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருக்கு தெரியல இப்படிலாம் நம்ம பாவம் செஞ்சிருப்போமான்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் மேல அல்லாஹ் கொண்டிருக்கக்கூடிய கருணை எப்படி, அந்த பாவங்களை எல்லாம் அழித்திட்டு அந்த பாவங்களுடைய இடத்திலே அல்லாஹ் அவருக்கு நன்மையை எழுதி வைத்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹைர், இன்னொரு பெரிய சிறப்பு, யாருடைய உள்ளத்திலே தக்வா இருக்குமோ அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ மஅல்லதீன தக்வ வல்லதீனஹும் முஹ்ஸினூன். 16வது அத்தியாயம் சூரா நஹலுடைய 128வது வசனம், யார் அல்லாஹுவை பயந்து கொள்கிறார்களோ அவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். மேலும் யார் மன தூய்மையுடனே இருக்கிறார்களோ, முஹ்சின் என்று சொன்னால் அதற்கு ஒரு பொருள் என்ன, மன தூய்மை, இஹ்லாஸ். அப்ப அல்லாஹ் உங்களுடன் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு வேண்டும், அல்லாஹுடைய பொருத்தம் அருள் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய தன்மை என்ன, தக்வா. இன்னல்லாஹ மஅல்லதீன தக்வ வல்லதீனஹும் முஹ்ஸினூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வா உடையவர்களே இருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, இந்த வணக்க வழிபாடு, நம்முடைய இந்த வாழ்க்கை வணக்க வழிபாட்டை கொண்டு அலங்கரிக்க வேண்டும், அல்லாஹ்விற்கு விருப்பமான வழியிலே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த தக்வா தேவை. இந்த தக்வா இருந்தால் இவ்வளவு நன்மைகளை இவ்வளவு அருள்களை நாம் அடைந்து கொள்ளலாம். இப்ப தக்வா என்றால் சிலர் விளங்கி இருப்பது போன்று அது ஒரு குறிப்பிட்ட செயல்களில் மட்டும் அடங்கக்கூடிய ஒன்றல்ல, குறிப்பிட்ட செயல்களில் மட்டும் அடங்கக்கூடிய ஒன்று கிடையாது. தக்வா என்பது விசாலமான ஒன்று, அது கொள்கையில் ஆரம்பித்து சொல் செயல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அனைத்தையும் இறைவனுடைய கட்டளையை கொண்டு சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாசகம் தான் தக்வா என்பது. ஒருத்தர் ஐங்கால தொழுகையை அழகாக தொழுகிறார், எல்லா காரியங்களையும் செய்கிறார், ஆனால் அதே சமயத்தில் ஷிர்கான விஷயங்களை விட்டு விலகிக் கொள்வது கிடையாது. இவர் முத்தகையாக ஆக முடியுமா, முடியாது. ஒருவர் தொழுகிறார் ஆனால் அதே சமயத்தில் தனது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதில்லை, அல்லது தனது பிள்ளைகளை வளர்ப்பதிலே கவனக்குறைவை காட்டுகின்றார், அல்லது அண்டை வீட்டாருடனே அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு செய்கிறார், அல்லது உறவுகளை சேர்த்து வாழ்வதில்லை, செல்வத்திலே தான தர்மங்கள் செய்வதில்லை, இவர் இறைச்சமுடையவராக ஆகுவாரா, ஆக மாட்டார். இப்ப தக்வா என்பது கொள்கையில் ஆரம்பித்து சொல் செயல் பழக்க வழக்கங்கள் குணங்கள் என்று எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுடைய கட்டளைகளை பேணி அல்லாஹ் விளக்கிய செயல்களை விட்டு விலகி கொள்வது, இதுதான் தக்வா. அதைத்தான் உபை அவர்கள் உமருக்கு சொல்கின்றார்கள், ஒரு முள் நிறைந்த பாதையிலே நீங்கள் செல்லும் பொழுது எப்படி செல்வீர்கள், உங்களை பாதுகாத்துக் கொண்டு எங்க காலை வைக்கணுமோ அங்க காலை வைப்பீங்க, அது ஹலால் கட்டளை, எங்க வைக்கக்கூடாது முள் தடுக்கப்பட்ட காரியங்கள், அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பேணுவீர்கள் அல்லவா. அது கொள்கையில் இருந்தாலும் சரி, அது செயலில் இருந்தாலும் சரி, சொல்லில் இருந்தாலும் சரி. ஹாஜியார் நல்ல தொழுதார், ஹஜ்ஜுக்கு சென்றார், ஒன்றுக்கு பல ஹஜ்ஜுகள் செய்கிறார், ஆனால் அதே சமயத்தில் கடை ஆரம்பிக்கிறதாக இருந்தால் போய் நல்ல காலம் ராகு காலம் பார்த்துட்டு வர்றாரு, நேரம் பார்த்து விட்டு வருகிறார். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இவருடைய தொழுகை, இவருடைய நோன்பு? குறி சொல்பவரிடத்தில் சென்று ஜாதகம் கேட்கிறார், நான் இன்னொரு கடையை ஆரம்பித்தா எனக்கு நல்லபடியாக நடக்குமான்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அத்தா காஹினன் ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத். யார் ஒரு ஜோசியக்காரனிடத்தில் சென்று ஃபஸத்தகஹு பிமா யகுல், அவன் சொல்வதை நம்புகிறாரோ முஹம்மதின் மீது இறக்கப்பட்ட மார்க்கத்தை அவர் நிராகரித்து விட்டார், ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத். அடுத்து அவருடைய தொழுகை என்ன, அவருடைய நோன்பு என்ன, ஹஜ்ஜன எல்லாம் பாழாகிவிட்டது. அப்ப தக்வா என்பது முழு வாழ்க்கையும் சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் தக்வா என்பது. முதலிலே தக்வாவுடைய முதல் அடிப்படை, தக்வாவுடைய முதல் அடிப்படை, ஒரு முஸ்லிம் தன்னுடைய இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். தக்வாவுடைய முதல் ஸ்டேஜ், முதல் படி, ஈமானை தெரிந்து கொள்ள வேண்டும். சூரா அல் ஃபத்ஹ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். சூரா அல் ஃபத்ஹ்ல 11வது வசனமா இருக்கும். நபியே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று. இப்போ முதல்ல எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? லா இலாஹா இல்லல்லாஹ், நம்முடைய ஈமான இறை நம்பிக்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்துல சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய இந்த சமூகத்தில் வாழக்கூடிய சகோதரர்களை பொறுத்தவரை தௌஹீத் என்று சொன்னால் அவர்களுடைய கவனம் எதற்கு செல்கிறது? தர்காக்கு போகாமல் இருக்கணும், கபர் ஜியாரத்து பண்ணாமல் இருக்கணும், அங்க போய் நேர்ச்சி செய்யாமல் இருக்கணும், கபர் ஆளிகளிடத்தில் துவா செய்யாமல் இருக்க வேண்டும், இதையெல்லாம் தௌஹீத் என்று புரிந்து கொள்கிறார்கள். சரிதான், ஆனா இத்துடனே தௌஹீது முடிந்து விட்டதா, அல்லது தௌஹீதிற்கு இதைவிட இன்னும் பெரிய கிளைகள் இருக்கின்றனவா, ஷிர்கில இதைவிட இன்னும் பெரிய ஷிர்க்குகள் இருக்கின்றனவா இல்லையா, இவற்றையெல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டு எல்லா வகையான ஷிர்க்குகளை விட்டும், எல்லா வகையான நிஃபாக் நயவஞ்சகத்தனத்தை விட்டும், குஃபுருடைய எல்லா வகைகளை விட்டும் அவர்கள் நீங்கிக் கொள்கிறார்களா என்று சொன்னால் அதற்கு அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. இன்னும் எம்மில எத்தனையோ பேருக்கு ஷிர்க்குடைய வகைகள் தெரிவதில்லை, குஃபுருடைய வகைகள் தெரிவதில்லை, நிஃபாக் நயவஞ்சகத்தன்மையுடைய வகைகள் தெரிவதில்லை. இன்று நம்முடைய வகுப்பு அடுத்து நற்பண்புகள், சமூக ஒழுக்கங்கள், குடும்ப ஒழுக்கங்களை பற்றி இருப்பதால் இந்த கொள்கையை பற்றி உண்டான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நமக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு ஏற்படும் போது நாம் பார்த்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய சிந்தனைக்கு வருவதற்காக நான் இதை சொல்லிவிட்டு அங்கே செல்கிறேன். தக்வாவுனுடைய முதல் படி, நீங்கள் கொள்கையை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அகீதாவை பற்றி ஒரு முறையான ஒரு ஆசிரியரிடத்தில் ஒரு முறையான நூலை கொண்டு, குர்ஆன் ஹதீஸில் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு அடிப்படையான கொள்கை விளக்க நூலை கொண்டு நாம் அதை படிக்கும் போதுதான் அதனுடைய அனைத்து விவரங்களையும், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தௌஹீத் சம்பந்தப்பட்ட அம்சங்களையும் ஷிர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். முதலிலே கொள்கையை நாம் சரியாக தெரிந்து கொண்டதற்கு பிறகு இரண்டாவது நம்முடைய வணக்க வழிபாடுகள், அதிலே முதல் அந்த தரத்திலே அந்த முதல் நிலையிலே இருக்கக்கூடியவை ஷஹாதாவிற்கு அடுத்துள்ள நான்கு கடமைகள், தொழுகை, ஜகாத், ஹஜ், நோன்பு. இந்த நான்கை குறித்தும் நாம் தெளிவான அறிவை கல்வியை கொண்டிருக்க வேண்டும். இந்த நான்கையும் சட்டங்களை பேணி முறையாக நிறைவேற்ற வேண்டும். ஏதோ தொழுக ஆரம்பிச்சிட்டோம், அப்படியே தொழுது கொண்டு வருகிறோம், ஒருத்தரை பார்த்து அப்படியே தொழுகிறோம் என்பதில்லாமல் முறையாக அது குறித்து கோர்வை செய்யப்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸுகள் அனைத்தையும் சேர்ந்த ஒரு நல்ல நூலை கொண்டு ஒரு ஆசிரியரிடத்திலே அதை படித்து நாம் பயிற்சி பெற்றுக் கொள்ள வேண்டும். தொழுகை என்று சொன்னால் அதற்கு முன்பு ஒழு செய்வது, சுத்தம், இவை அனைத்தையும் அங்கே கொண்டு வர வேண்டும். இப்படி இந்த தொழுகைக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை ஒரு முஸ்லீம் கொடுக்க வேண்டும் ஷஹாதாவிற்கு அடுத்து. இதுதான் அவருடைய வாழ்க்கையை இறை வழிபாட்டுடைய வாழ்க்கையாகவும் தக்வாவுடைய வாழ்க்கையாகவும் மாற்றும். இன்று இந்த தொழுகையிலே நம்மிலே பலர் பெரும் அலட்சியம் காட்டுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக யார் உரக்க தௌஹீத் பேசுகின்றார்களோ, குர்ஆன் ஹதீஸை பேசுகின்றார்களோ, அன்பிற்குரியவர்களே, அவர்கள் இதிலே மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். தொழுகையினுடைய நேரத்திலே அவர்களுக்கு மிக முக்கியமான கவனம் இருக்க வேண்டும். தொழுகைக்காக வேண்டி எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, முயற்சி செய்தார்களோ, கவனம் செலுத்தினார்களோ, அந்த கவனம் தௌஹீத் பேசக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், எங்களுடனே வீட்டு வேலைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். தொழுகைக்கு அல்லாஹு அக்பர் என்று சத்தம் கேட்டுவிட்டால் அவர்கள் எழுந்து செல்வார்கள். கன்னஹு லா யஅரிஃபுனா வலா நஅரிஃபுஹு, ஏதோ அறியாத மக்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்து எழுந்து சென்றால் எப்படி ஒருவர் எழுந்து செல்வாரோ அதுபோன்று எழுந்து சென்று விடுவார்கள். எங்களுக்கும் அவர்களை தெரியாது, அவர்களுக்கும் எங்களை தெரியாது என்று எழுந்து சென்று விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி மரண நேரத்திலே அவர்களுடைய மூச்சுகளை அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, சுவாச காற்றுகளை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மொழிந்த வார்த்தை என்ன? அஸ்ஸலா 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 வமா மலகத் ஐமானுக்கும் வமா மலகத் ஐமானுக்கும் வமா மலகத் ஐமானுக்கும் خلاص انتهى. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு நின்று விட்டது. அடுத்து அர் ரஃபீக் அல் அஅலா என்ற ஒரு வாசகம் தான். கடைசி நேரத்திலே சொல்கின்றார்கள், தொழுகை தொழுகை தொழுகை, உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட உங்களுடைய வேலைக்காரர்கள், உங்களுடைய அடிமைகள், உங்களுடைய அடிமைகள், உங்களுடைய அடிமைகள். ஒரு தடவை சொல்லல, அந்த கஷ்டமான நேரத்தில் கூட மூன்று முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுறுத்துகின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையுடைய விஷயத்திலே ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரரும், குறிப்பாக குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய நாம், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளிலே வாழ்க்கையே நாம் இபாதத்தாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இருக்கும் பொழுது, அந்த இபாதத்தினுடைய முதல் தரமாக, உயர்ந்த தரமாக, முதல் கட்டமாக கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஐங்கால தொழுகையை நேரம் தவறாமல், இன்ன ஸலாத கானத் அல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, அல்லாஹ் எங்கே முஸ்லிம்களை புகழ்கின்றானோ, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் இல்லல் முஸல்லீன் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன் இல்லல் முஸல்லீன் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை புகழும் பொழுது முதல் தர புகழ்ச்சியாக அல்லாஹ் கொடுப்பது என்ன? அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை பேணிக் கொள்வார்கள். சூரா அல் மஆரிஜில் அல்லாஹ் சொல்கின்றான், தங்களுடைய தொழுகைகளை பேணுவார்கள், பாதுகாப்பார்கள். தொழுகைகளை பாதுகாப்பது என்றால் என்ன? அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலே சொல்கின்றானே, யுகீமுன ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் என்றால் என்ன? இப்போ நம்ம தொழுகிற மாதிரியா எப்போ வேண்டுமானாலும் பள்ளிக்கு வரலாம், ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டதா இல்லையா? ஒரு சட்டம் கூடுமா கூடாதானா? கூடும். ரெண்டாவது ஜமாத் வைக்கலாமா வைக்கக்கூடாதா? கூடும். முடிஞ்ச அவ்வளோதான், எப்போ வேணாலும் போய் தொழுதுக்கலாம் ஜமாத். அதுக்கு ஜமாத் ரெண்டாவது ஜமாத்து கூடுமா கூடாதா? கூடும். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ ஜமாத்துடைய தொழுகைனா என்ன? பள்ளியில் பாங்கு சொல்லப்பட்டு தொழு வைக்கப்படுகிறது இல்லையா, அது அங்கே சிந்தனை வருவதில்லை. எப்போ போனாலும் ஜமாத் தொழுகலாம், யாராவது ரெண்டு பேர் இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முக்கியத்துவம்? இதுவா சஹாபாக்கள் கொடுத்த முக்கியத்துவம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் முதல் சஃபிலே அமர்வதனுடைய சிறப்பை அறிந்து கொண்டால் அதற்காக நீங்கள் போட்டி போட்டுக் கொள்வீர்கள். நிலைமை எப்படி ஏற்பட்டுவிடும்? யார் முதல் சஃபிலே உட்காருவது என்பதாக சீட்டு குலுக்கி போட வேண்டும். இந்த நம்முடைய நிலைமை கடைசியா கதுகாமத்தி சலா சொல்ற வரைக்கும் முடியுமா தாமதிக்கிறது? ரொம்ப பேரு பாங்கு சொன்னதற்கு பிறகு ஒழு செய்வதற்கு போகாமல் இக்காமா சொல்லப்பட்டதற்கு பிறகு ஒழு செய்ய செல்கிறார்கள். யா அல்லாஹ், அதான் சொல்லப்படுகிறது தொழுகைக்கு வருவதற்காக, இக்காமா சொல்லப்படுகிறது தொழுகை நின்றுவிட்டது சஃபிலே வந்து சேருங்கள் என்பதற்காக. இன்று நம்மிலே பலருடைய வழக்கம் என்ன? வியாபாரிகளுடைய வழக்கமோ, அல்லது தொழிலாளிகளுடைய வழக்கமோ, அல்லது இன்னும் சொல்ல போனால் வீட்டிலே சும்மா இருப்பவர்கள் கூட கடைசி நேரத்தில் போய்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, தொழுகைக்கு உண்டான முன் சுண்ணத்துகளையும் பின் சுண்ணத்துகளையும் பேண வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகளை யார் தொடர்ந்து தொழுது வருவாரோ அல்லாஹ் சொர்க்கத்திலே அவருக்காக ஒரு மாளிகை கட்டுவான். சுபஹிற்கு முன்பு 3, சுபஹிற்கு முன்பு 2 ரக்காத்துகள், லொஹருக்கு முன்பு 4 ரக்காத்துகள், லொஹருக்கு பின்பு 2 ரக்காத்துகள், மகரிபுக்கு பிறகு 2 ரக்காத்துகள், இஷாவிற்கு பிறகு 2 ரக்காத்துகள். மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு கடமையான தொழுகையுடனே இன்னொரு தொழுகையை சேர்த்திருக்கின்றான், வித்தருடைய தொழுகை, அவற்றை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். யார் வித்தரு தொழவில்லையோ அவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல. அல் வித்தரு ஹக்குன், வித்தர் மிக கட்டாயமான ஒன்று, கட்டாயமான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயண நேரங்களில் கூட வித்ருடைய தொழுகையும் விடமாட்டார்கள், சுபுஹுடைய முன் சுன்னத்தையும் விடமாட்டார்கள். இன்னும் ஏராளமான சிறப்புகளை நீங்கள் பார்க்கலாம். ரியாது சாலிஹினிலே பார்க்கலாம், சஹீஹுல் புகாரியினுடைய சஹீஹுல் புகாரியிலே பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். எந்த ஹதீஸ் நூலை எடுத்தாலும் சரி, தொழுகையினுடைய சிறப்பு என்பது வணக்க வழிபாட்டினுடைய முதல் பாடமாக இருக்கும். காரணம் என்ன? இதுதான் அடிப்படை சகோதரர்களே, ஒரு மூமினுடைய அடிப்படை. பைனல் மர்இ வல் குஃப்ரி தர்க்குஸ்ஸலாம், ஸஹி முஸ்லிமிலே வருகிறது. ஒரு மனிதனுக்கும் குஃப்ருக்கும் இடையிலே தொழுகைதான், வேற இடைவெளியே கிடையாது. தொழுகையிலே அலட்சியம் செய்பவரை அல்லாஹு தஆலா பழிக்கிறான். சூரா மரியமிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை பற்றி உண்டான அந்த வரலாற்றை கூறிக்கொண்டே வந்து முடிக்கின்றான். فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. இந்த இறை தூதர்களுக்கு பிறகு ஒரு கூட்டம் வந்தார்கள், அவர்கள் தொழுகையை வீணாக்கி விட்டார்கள், அவர்கள் தொழுகையை பாழ்படுத்தி விட்டார்கள், மனைச்சிகளை பின்பற்றினார்கள், அவர்கள் நரகம்தான் செல்வார்கள். فسوف يلقون غيا. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய முவத்தா நூலிலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு கடிதத்தை எழுதுகின்றார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய ஆளுநர்களுக்கு, கவர்னர்களுக்கு தபால் எழுதுகின்றார்கள். பாருங்க, ஒரு ஹலீஃபா தன்னுடைய ஆளுநர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, முதல் அறிவுரை கவர்னருடைய ஹலீஃபாவுடைய தபால் போய் சேர்கிறது. என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? எப்படிப்பட்ட வாசகம் தெரியுமா? இன் அஹம்ம உமூரிக்கும் இந்தி அஸ்ஸலா فمن حفظها فهو لما سواها احفظ ومن ضيعها فهو لما سواها اضيع. எனது கவர்னர்களே, உங்களது காரியங்கள் அனைத்திலும், உங்களுடைய செயல்கள் அனைத்திலும், உங்களுடைய நிர்வாகங்கள் அனைத்திலும் என்னிடத்திலே மிக முக்கியமானது தொழுகைதான். யார் அந்த தொழுகையை பாதுகாக்கிறாரோ அவர் நிர்வாகத்தின் மற்ற அமைப்புகளையும் பாதுகாப்பார், அவர் அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் பாதுகாப்பார். யார் அந்த தொழுகையை பாழ்படுத்தினாரோ அவர் அனைத்தையும் பாழ்படுத்தி விடுவார். யாராவது ஒரு கவர்னரை பற்றி உமரிடத்திலே ஒரு சில விசாரிப்புகள் வந்துவிட்டாலும், இவரை ஒரு குறைகள் எத்தி எடுத்து வைக்கப்பட்டால், ஏனென்று சொன்னால் உமருடைய காலத்திலே ஆட்சி வெகுவாக பரவ பரவ சஹாபாக்கள் அல்லாதவர்களும் அங்கே கவர்னர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அறிவுரை தான் இது. உங்களுடைய காரியங்களிலே என்னிடத்திலே மிக முக்கியமானது, இன்னும் இதற்கு மேல் இடத்தில் ஒரு காரியம் கிடையாது. நீங்க ஜிஹாதுக்கு போற, படையை அனுப்புற, அந்த காரியம் இந்த காரியம், இதனால தொழுகைய சரிவர எங்களால் பேண முடியல. அன்பிற்குரியவர்கள், தொழுகை இல்லை என்றால் எங்கே அங்கே இஸ்லாம் இருக்கிறது? எங்கே அங்கே மார்க்கம் இருக்கிறது? எங்கே அங்கே தௌஹீத் இருக்கிறது? இரவெல்லாம் நீங்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தீர்களா? தௌஹீதை மேடை போட்டு பேசினீர்களா? இது அல்ல அங்க கேள்வி. அல்லாவிடத்திலே தொழுகையை பாழ்படுத்தியதற்கு பிறகு இவற்றை கூறி அல்லாவிடத்தில் தப்பிக்க முடியாது. யா அல்லாஹ், நான் பிரச்சாரத்துக்கு போனேன், அதனால தொழுகையை நேரத்தை தவற விட்டு விட்டேன். முடியாது. யா அல்லாஹ், நான் ரொம்ப நீண்ட நேரம் மக்களுக்கு பயன் செஞ்சுட்டு வந்தேன், அதனால இங்கே தொழுகையை விட்டு விட்டு தூங்கி விட்டேன். முடியாது. ஒவ்வொரு ஹதீஸும் நம்மிடத்தில் அன்பிற்குரியவர்களே தவறாகவே போதிக்கப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது மறந்து விட்டால், தூங்கி விட்டால், நினைத்தவுடனே, நினைவுக்கு வந்தவுடனே அவர் தொழுது கொள்ளட்டும் என்று. இதுக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? யாராவது தூங்கிவிட்டால் அல்லது மறந்து விட்டால், நினைவுக்கு வந்தால் அவர் தொழுது கொள்ளட்டும். இதுக்கு எப்படி அர்த்தம் கற்பிக்கப்பட்டு விட்டது அல்லது விளங்கிக் கொள்ளப்பட்டது என்று சொன்னால், வேண்டுமென்றே தூங்கிக் கொள்ளலாம், வேண்டுமென்றே மறந்து விடலாம், நினைவுக்கு வந்தால் தொழுது விடலாம். அடுத்து அதற்கு பிறகு, அந்த தூக்கம் சென்றதற்கு பிறகு, யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, இது அல்ல இந்த ஹதீஸுக்குள்ள பொருள். நீங்கள் விழிப்பதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். ரசூலுல்லாஹி விட தன்னம்பிக்கை உள்ளவர் யாராவது இருக்க முடியுமா? ஏன்? வஹியுடனே நேரடியாக அவர்களது தொடர்பு, அல்லாஹ்வுடனே அவர்களுடைய நேரடியான தொடர்பு. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போயிட்டு வரும் பொழுது எல்லாரும் தூங்க போறாங்க, தனக்கு மசதி, நானும் தானும் தூங்க போறேன். அப்ப கேட்கிறாங்க, நம்மிலே யார் சுபுஹு தொழுகைக்காக நம்மை எழுப்பி விடுவது? ஏன் தவக்குல், நம்ம தூங்கிக்கலாம், எப்ப வேணாலும் எந்திரிச்சு தொழுகலாம்னு இருந்தா தூங்க வேண்டியதானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஏற்பாடு செய்கிறார்கள். யார் நம்மை எழுப்புவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வது? பிலால் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ஒரு ஆள் அங்கே நியமித்து விட்டு இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் தூங்கச் செல்கிறார்கள். நமக்கு சகோதரர்களே, துன்யா விஷயத்தில் தவக்குள் வராது, மார்க்க விஷயத்தில் தவக்குள் வந்துடும். அல்லாஹ் நம்மளை எழுப்பி விட்டுருவான், தூங்கிடுவார். ஏன் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பா, கடையை பாதுகாப்பான்னு கடையை பூட்டாம வந்துட வேண்டியதான பள்ளிவாசலுக்கு? அல்லது அல்லாஹ் நம்முடைய மனைவி மக்களும் மக்களுக்கு ரிசுக்கு அளிப்பான்னு சொல்லி வீட்டில் உட்காந்து குரான் ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியதானே? அங்க தவக்குள் வராது, தக்குவா வராது. இபாதத்து விஷயத்துல தக்குவாவை காட்டுவார், தவக்குள காட்டுவார். அன்பிற்குரியவர்களே, இது ஷைத்தான் இந்த நஃப்ஸுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஏமாற்றம். உஷாரா இருக்கணும். உங்களால் முடிந்த அளவு ஒரு டைம் பீஸ் 100 ரூபா வாங்கி வைக்கலாம், வீட்டில் சொல்லி வைக்கலாம், அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யலாம். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, மேல் வீட்டில் உள்ளவங்க, அவங்க பள்ளிக்கு நியமமா சொல்லக்கூடியவங்களா இருந்தா நீங்க போகும்போது என்னுடைய வீட்டு கதவையும் ஒரு தடவை தட்டி கொள்ளுங்க, என்னுடைய வீட்டு ஆரன் பெல்லி நீங்க ஒரு தடவை, காலிங் பெல்லி நீங்க ஒரு தடவை அடித்து விட்டு செல்லுங்கள் என்று சொல்லலாம். நான் சுபுஹு தொழுகைக்கு உங்களோட ஜமாத்துல நிக்கிறத நீங்க பாக்காட்டி வந்து ஒரு தடவை திரும்ப எழுப்புங்கன்னு சொல்லலாம். அன்பிற்குரியவர்களே, தொழுகையின் மீது ஆர்வம் இருந்தால் எத்தனையோ வழிகளை கொண்டு அந்த தொழுகையை பாதுகாக்கலாம். தொழுகையை பாதுகாப்பது என்பது ஈமானுடைய தக்வாவுடைய அடிப்படை அம்சம். இதை இல்லாமல், இதிலே உங்களது பேணிக்கை வெளிப்படாமல், எப்படி என்று சொல்ல, இவரை பார்த்தால் இவர் தொழுகையை பேணக்கூடியவர் என்ற அந்த வெளிப்பாடு ஏற்பட வேண்டும். அதை வெளிப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்காக, உங்களுக்காக, மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல. ஏன், இது ஈமானுடைய அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் துறவரம் செல்லட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய உம்மத்துடைய துறவரம் என்ன தெரியுமா? பள்ளியில போய் அவர்கள் தங்கி இருந்தாலே போதும், அதுதான் என்னுடைய உம்மத்துக்குள்ள துறவரம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களை பள்ளியிலே நீங்கள் செலவழியுங்கள், அப்ப ஜமாத்து தொழுகையை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமான நன்மை உடையது. அதுல ஒன்று என்ன? இன்திலாரு ஸலாத்தி பஅதஸ் ஸலாம், ஒரு தொழுகைக்கு பின்பு இன்னொரு தொழுகையின் நேரத்தை எதிர்பார்த்திருப்பது. எப்படி நான் இடையிடையிலே சொல்லி வருகிறேன் அல்லவா, குர்ஆன் ஆயத்திற்கு முரண்பாடான அர்த்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதாக. சூரத்துல் ஜுமாவிலே அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை தேடுங்கள் என்று. அதனால சில பேர் பயன் செய்யறாங்க, தொழுதுட்டா பள்ளி இருக்காதீங்க, ஓடிப்போங்க எல்லாம் சொல்லி. யா ரப்பல் ஆலமீன், எப்படி பிரச்சாரம் நடக்குது பாருங்க. தொழுதுட்டா பள்ளியில இனிமேலுக்கு என்ன வேலை? போய் வியாபாரம் செய்யுங்க. அன்பிற்குரியவர்களே, இதா குதியத்தி சலாத்து ஃபன்டஷிரு ஃபில் அர்த், பாருங்க, மார்க்கத்திற்கு மார்க்க ஆதாரங்களை புரிந்து கொள்வதற்கு சட்ட ஒழுங்கு இருக்கிறது, அதை பேண வேண்டும். தங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த உசூல்களை எல்லாம் கொண்டு வருவார்கள். தங்களுக்கு எங்கே தேவையில்லையோ அங்கே இந்த உசூல்களை எல்லாம் யார் ஏற்படுத்தியது என்பதாக குதர்க்கம் செய்வார்கள். மார்க்கத்திலே ஒரு தடை வருகிறது, அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தடையை நீக்கி கட்டளையின் வார்த்தையை சொல்கிறான். அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னால், இந்த கட்டளை செய்ய வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டதல்ல, செய்து கொள்ளலாம் என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டது. என்ன? அல்லாஹு தஆலா கூறினான், ஜும்மாவுடைய தினத்திலே பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரம் செய்யக்கூடாது, தடையாகிவிட்டது. இப்ப நீங்க ஜும்மாவுக்கு வந்தீங்க, குத்துபாவை கேட்டீங்க, தொழுக முடிஞ்சிருச்சு, நீங்க வியாபாரம் செய்ய போங்க, என்ன அர்த்தம்? போகலாம், தடை நீங்கி விட்டது, குற்றம் நீங்கி விட்டது, கண்டிப்பா போய் தான் ஆகணும். அப்ப ஒருத்தர் போய் தூங்க கூடாதுன்னு அர்த்தமா? இவர்களுடைய கருத்துப்படி இந்த ஆயத்தை இப்படி விளங்கினா, அப்ப ஒருத்தர் போய் கண்டிப்பா வியாபாரம் தான் செஞ்சாகணும், வீட்டுல போய் ஓய்வு எடுக்க கூடாது, நைட்டு வேலை பார்க்க போகிறவரு போய் வீட்டுல போய் தூங்க கூடாது, அப்படி அர்த்தம் வருமா? அப்படி அர்த்தத்தை ஒத்துப்பாங்களா? அப்ப என்ன அர்த்தங்க? ஒரு தடை, ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒன்று தடை செய்யப்பட்டு, ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்பட்டு அல்லது ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகள் சொல்லப்பட்டு பிறகு அந்த தடை நீக்கப்பட்டால் கட்டளையின் வாசகத்தை கொண்டு செய்வதற்கு அனுமதி அங்கே வழங்கப்படுகிறது என்று பொருளை தவிர, உடனே அதை எல்லாரும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் மாயிதா, சூரத்துல் அன்ஆமுடைய ஆரம்பத்திலே, நீங்கள் இஹ்ராம் அணிந்து கொண்டால் வேட்டையாடாதீர்கள், இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகு வேட்டையாடாதீர்கள். வைதா ஹலல்தும் ஃபஸ்தாது, இஹ்ராமை நீங்கள் கடந்து விட்டால் வேட்டையாடுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? எல்லாம் முடிய இறக்கி இஹ்ராம கலைஞ்சதுக்கு பின்னாடி துப்பாக்கியும் அருவாளையும் கத்தியும் வில்லையும் எடுத்துட்டு போய் எல்லாரும் காட்டுக்கு போய் வேட்டையாடுங்கன்னு அர்த்தம்? வைதா ஹலல்தும் ஃபஸ்தாது, இஹ்ராமை நீங்கள் அவிழ்த்து கொண்டால் வேட்டையாடுங்கள், அதாவது வேட்டை அனுமதிக்கப்பட்டு விட்டது, அனுமதிக்கப்பட்ட ஒன்று தடுக்கப்பட்டது, குறிப்பிட்ட காலம், அந்த காலம் முடிந்து விட்டது, இப்பொழுது உங்களுக்கு அனுமதி மீண்டும் வழங்கப்படுகிறது என்றுதான் பொருள் சகோதரர்களே. அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, எவ்வளவு நேரம் ஒரு முஸ்லிம் பள்ளியிலே இருப்பாரோ அது அவருடைய இறை எச்சத்திற்குண்டான அடையாளங்கள். ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருப்பது. குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் கூறக்கூடிய அறிவுரை என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய பள்ளி புத்தகங்களை கூட அவர்கள் பள்ளிக்கு எடுத்து வந்து மஸ்ஜிதுக்கு எடுத்து வந்து படித்தார்கள் என்று சொன்னால், இரண்டு ரக்கா வருகிறீர்கள், இரண்டு ரக்கா ஒழு செய்து விட்டு தஹியத்துல் மஸ்ஜித் என்ற காத்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துவா செய்து விட்டு அந்த பாடங்களை அங்கே படித்தால் இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு நினைவாற்றலை கொடுப்பான், அந்த கல்வியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பான். பள்ளியிலே வந்தால் குரான் மட்டும்தான் ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லை, தடை செய்யப்படாத எதை வேண்டுமானாலும் பள்ளியில் இருந்து கொண்டு நீங்கள் செய்யலாம். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடை செய்து விட்டார்களோ அது அங்கே தடை செய்யப்பட்டது. ஒரு மனிதர் அதிகமான நேரங்கள் பள்ளியிலே கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அங்கே வருகிறார், அவருடைய மற்ற அனுமதிக்கப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார் என்று சொன்னால் அதில் எந்த தவறுமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒருவர் தொழுகைக்காக எதிர்பார்த்திருக்கும் போது, தொழுகைக்காக எதிர்பார்த்திருக்கும் போது, இப்ப நீங்க லொஹர் தொழுகைக்கு தொழுதுட்டு வீட்டுக்கு போனீங்க, சாப்பிட்டீங்க, பள்ளிக்கூடம் இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, இப்ப பாங்க சொல்றதற்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்குது, நீங்க என்ன செய்றீங்க, நீங்க எழுத வேண்டிய வீட்டு பாடத்தையோ அல்லது படிக்க வேண்டிய பாடத்தையும் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நேரம் பள்ளிக்கு வந்துடுறீங்க, ஒழு செய்றீங்க, பள்ளியில ரெண்டு காய் தொழுதுட்டு உட்கார்ந்து தொழுகை எதிர்பார்த்து இருக்கிறீங்க, தொழுகை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. தொழுகை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது எத்துணை காரியங்களை செய்யலாம், சலாம் சொல்லலாம் யாராவது வந்தால், திக்ரு செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், அங்கே பள்ளியிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்க நூல்களை எடுத்து படித்து பயன்பெறலாம். இல்லை என்று சொன்னால் உங்களை போன்ற வாலிபர்கள் படிப்பிலே உள்ளவர்கள் உங்களுடைய கல்லூரி நூல்களை எடுத்துக்கொண்டு வந்து அங்கே நீங்கள் படிக்கலாம், உங்களுடைய நோட்ஸுகளை நீங்கள் புரட்டி பார்க்கலாம். எப்படிப்பட்ட நன்மை, இதற்கும் உங்களுக்கு நன்மை உண்டு. நீங்கள் தொழுகை எதிர்பார்த்திருந்தீர்கள் அல்லவா, ஒருவர் தொழுகை எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம் தொழுகையில் இருந்த நன்மை. இதை விட வேற என்ன தேவை சொல்லுங்க. நீங்க அரை மணி நேரம் தொழுகை எதிர்பார்த்து இருந்தீர்கள் என்று சொன்னால், அரை மணி நேரமாக நின்று ருக்கு செய்து சுஜூது செய்து நீங்கள் அல்லாஹுவை வணங்கினால் எப்படிப்பட்ட நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறான். சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். மேலும் இந்த தொழுகைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த தொழுகைகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய சிறிய பெரிய பாவங்கள் இவற்றையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இப்படி தொழுகைக்கு இந்த மார்க்கத்திலே வலியுறுத்தல், இந்த மார்க்கத்திலே சிறப்புகள் ஏராளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தக்வாவுடைய இபாதத்தினுடைய முதல் கடமையாக இந்த தொழுகை ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய முதல் தர்பியா என்னவென்று சொன்னால், நம்முடைய ஈமானை, நம்முடைய இறையச்சத்தை வளர்த்துக் கொள்வதற்கு, நம்முடைய தௌஹீதை நமது வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு நாம் பெற வேண்டிய முதல் உறுதி, நாம் எடுக்க வேண்டிய முதல் அந்த மனப்பக்குவம் என்னவென்று சொன்னால், தொழுகையை பேணுவதிலே எந்த தரத்தில் இருந்தாலும் சரி, எந்த வேளையில் எந்த தொழில் இருந்தாலும் சரி, இந்த தன்மையை நாம் அடைய வேண்டும். அதற்கு பிறகு ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பது, கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பை தவற விடாமல் பேணுவது, அடுத்து நஃபிலான நோன்புகள், முஹர்ரமுடைய நோன்புகள், அதுபோன்று ஒவ்வொரு மாதத்திலும் முடிந்தால் மூன்று நோன்புகள், இப்படி நஃபிலான நோன்புகள், அரஃபாவுடைய நோன்புகள், இந்த மாதிரியான நோன்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நன்மைகளை சொல்லி இருக்கின்றார்கள். அந்த நோன்புகளை எல்லாம் பேணுவது, அடுத்து செல்வத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அந்த கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை நிறைவேற்றுவது, ஜக்காத்து போக உபரியான தர்மங்களை அதிகமாக செய்வது, தர்மங்களை செய்வதற்குண்டான வழிகளை தேடுவது, அந்த தர்மங்களை யாருக்கு செய்யலாம் என்று தர்மம் பெற வேண்டியவர்களை தேடிச் செல்வது, தர்மத்திற்காக வேண்டி வழிகளை உருவாக்குவது, நம்முடைய அவசியமான தேவைகளை கூட நாம் சுருக்கி கொண்டு அந்த அவசியமான தேவைகளை எவ்வளவு எளிய முறையிலே நிறைவேற்ற முடியுமோ அந்த எளிய முறையிலே நிறைவேற்றி கொண்டு மிஞ்சிய செல்வத்தை ஏழை எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு கொடுத்து பயன்பெற செய்வது. ஏழைகளுடைய படிப்புக்காக கொடுக்கலாம், அனாதைகளுடைய படிப்புக்காக கொடுக்கலாம், ஒருத்தருடைய மருத்துவ தேவைக்காக கொடுக்கலாம், ஒருவருடைய ஒருவருக்கு ஆடை அணிவிப்பதாக கொடுக்கலாம், ஒருவருக்கு பசியை போக்குவதற்காக கொடுக்கலாம். இப்படி எத்தனையோ வழிகள் இருக்கின்றன தர்மத்திலே. சிறந்த தர்மம் என்னவென்று சொன்னால், எந்த தர்மத்தை இன்று நம்முடைய சமுதாயத்திலே பெரும்பாலானவர்கள் அறிந்திருக்கவில்லை அல்லது அறிந்திருந்தாலும் அதை செயல்படுத்துவதில்லை, அது என்னவென்றால் தேடிச் சென்று தர்மம் செய்வது. எப்படி பள்ளியிலே யாசகம் கேட்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு யாசகர்களுக்கு யாசகம் போட்டு செல்கிறார்கள். அல்லது யாராவது வந்து எனக்கு ஒரு 200 ரூபாய் 500 ரூபாய் கடன் தேவை, அல்லது எனக்கு ஏதாவது தர்ம செய்யணும் கேட்டு வந்தா செய்பவர்கள் இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இதுவல்ல, இதுக்கு நன்மை இருக்கிறது. நீங்கள் தேடி சென்று தர்மம் செய்வது, ஏழைகளை நீங்கள் தேடி சென்று கொடுப்பது, ஏழைகள் யார் என்று புரிந்து கொண்டு நீங்கள் செல்வது, அது அல்லாஹ்விடத்திலே மிக உயர்வுக்குரியது, அது அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கத்திற்குரியது. உங்களுடைய உள்ளத்திலிருந்து பொருளுடைய ஆசை, இந்த செல்வத்தினுடைய, இந்த துன்யாவுடைய முஹப்பத்தை, இச்சையை உங்களுடைய உள்ளத்திலிருந்து புடுங்குவதற்குண்டான, எடுப்பதற்குண்டான மிகப்பெரிய வழிகளிலே ஒன்று. தேடி வரும்போது கொடுக்கும் பொழுது அங்கே பெருமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு ஏழையினுடைய வீட்டை தேடி சென்று அவருக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுக்குறீங்க, அவருக்கு ஒரு ட்ரெஸ், அவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான ஒரு 2000 ரூபாய்க்கு அந்த வீட்டுடைய ஆண்களுக்கு, பெண்களுக்கு, சிறுவர்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸுகளை வாங்கி அதை கொண்டு போய் கொடுக்குறீங்க. அதிலும் இன்னும் சிறப்பு என்ன சொன்னால், கொடுத்தவர் என்று யார் என்று தெரியாத அளவிற்கு அதையும் மறைத்து கொடுப்போம் என்று சொன்னால் அங்கே வாங்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய கண்ணியம் இன்னும் பேணப்படலாம், பாதுகாக்கப்படலாம். இப்படி தர்மத்தினுடைய வழிகளை தேடுவது, ஜகாத்தை கொடுத்து விட்டு மட்டும் நின்று விடுவது கிடையாது. அடுத்து நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வத்தையும் கொடுத்து உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கும் பொழுது ஹஜ்ஜுடைய கடமையை காலம் தவற விட்டுவிடாமல் எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ நிறைவேற்றி விடுவது. நம்மிலே இன்று சமுதாயத்திலே பரவி இருப்பதை போன்று ஒரு நேரம் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம், அல்லது நம்முடைய வீடுகளை கட்டிக்கொள்ளலாம், நம்முடைய பில்டிங்குகளை, வேலைகளை முடித்துக் கொள்ளலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து கொடுத்து விடலாம், இதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று இல்லாமல், எப்படி எப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செல்வத்தை கொடுத்து நமது குடும்பத்தார்களுடைய தேவையை போக அது மிஞ்சி இருக்கிறதோ, ஜகாத் கொடுக்கப்பட்ட நிலையிலே அதன் மீது இவருக்கு ஜகாத் கடமையாகி விடு, இவர் ஹஜ்ஜு கடமையாகி விடுகிறது, இவர் மீது ஹஜ்ஜு கடமையாகி விடுகிறது. இவர் காலத்தை தள்ளி போடுவதற்கு அனுமதி கிடையாது. மார்க்க அறிஞர்களிலே ஆரம்ப காலத்திலே கருத்து வேற்றுமை இருந்தது. ஹஜ்ஜு கடமை என்று சொன்னால் உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமா அல்லது தாமதமாக நிறைவேற்றலாமா என்று. ஒரு சில அறிஞர்களை தவிர எல்லா அறிஞர்களும் சொல்வது என்னவென்றால், மரணம் எப்போது யாருக்கு வரும் என்று சொல்ல முடியாது, எனவே உடனடியாக ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்தும் பெரும்பாலான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து. ஆதாரங்களை முன்வைத்து எல்லா விஷயங்களிலும் ஹதீஸையும் குரானையும் தேடி பார்க்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் மட்டும், இந்த கண்டிப்பிலே மட்டும் தங்களுடைய சுய விருப்பத்திற்கேற்ப, அல்லது தங்களுடைய மனதை இன்னும் அதனுடைய ஆசை வரவில்லை, அந்த ஹஜ்ஜை பற்றி உண்டான அந்த ஹஜ்ஜின் மீது பிரியம் வரவில்லை, அந்த காபாவின் மீது பிரியம் வரவில்லை, இந்த கடமையினுடைய ஹக்கீக்கத்தை, உண்மை யதார்த்த நிலை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாததால் தாங்களும் ஹஜ்ஜு பயணத்தை தள்ளி போட்டது மட்டுமல்லாமல் மக்களுக்கும் என்ன அறிவுரை சொல்கிறார்கள், நீங்க எப்ப வேணாலும் ஹஜ்ஜு செஞ்சுக்கலாம், ஹஜ்ஜு கடமை ஏற்றுக்கொண்டா போதும், எப்ப வேணாலும் ஹஜ்ஜு செஞ்சுக்கலாம், அப்படி இடையில மௌத்தா போயிட்டீங்க அது உங்க மேல குற்றம் கிடையாது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம். எப்படி ஃபத்வா, எப்படி ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சு, நீங்க ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்க அடுத்த வருஷம் செய்யலாம்னு இருக்கிறீங்க, இந்த வருஷம் செய்யலாம்னு பாக்குறீங்க, சில வேலை இது செய்யாம விட்டுலாம் பார்க்க விட்டுறீங்க, அடுத்த வருஷம் செய்யலாம்னு பாக்குறீங்க, இடையில மௌத்தா போயிட்டீங்க, உங்க மேல குற்றம் கிடையாது, ஏன்னா மௌத்த கொடுத்தது அல்லாஹ். லா ஹவ்லா வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். இப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த மார்க்க சட்டத்தை நீங்கள் சொல்ல முடியும்? அன்பிற்குரியவர்களே, நாம் எந்த ஒன்றிலும் ஆதாரத்தை தான் தேட வேண்டுமே தவிர, தனிப்பட்ட யாருடைய ஒரு சுய அபிப்பிராயத்திற்கு பின்பு நாம் கண்மூடித்தனமாக சென்று விடக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரிலே கண்மூடித்தனமாக செல்வதும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். இந்த 5 விஷயங்கள், ஷஹாதாவுடைய ஹக்கீகத்துகள், அடுத்து தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த அனைத்து விஷயங்களுக்கும் நாம் முழுமையாக முக்கியத்துவம் கொடுத்து இவற்றை நாம் பேணுவது இறையச்சம், தக்வா, இறை வழிபாட்டினுடைய அடிப்படை அம்சம். இதை விட்டு பிரித்து பார்க்க முடியாது. அடுத்து சில உபரியான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த விஷயங்களின் மூலமாக நாம் நம்முடைய தக்வாவை, நம்முடைய இறை அச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அதிலே நாம் மேலும் 100 அலா 100 பிரகாசத்திற்கு மேல் பிரகாசமாக நாம் அதை வளர்த்துக் கொள்ளலாம். அதிலே சில விஷயங்களை நாம் முன்பு கூறினோம். தஹஜ்ஜுடைய இரவு தொழுகைகள், இரவு நேரங்களிலே நாம் தொழுவது. அடுத்து குர்ஆன் ஓதுவது. இன்று நான் நினைக்கிறேன், அல்லாஹு ஆலம், இது சரியான எண்ணமாய், நம்மிலே பலர் வழமையாக குர்ஆன் ஓதுகிறார்களா என்று சொன்னால் அங்கே பல கேள்விக்குறிகள் தான் மிஞ்சும். அதற்கு காரணம் புதிய நவீனவாதிகள் எழுதிவிட்ட தர்ஜமாக்கள் கூட. அவர்கள் தர்ஜமாவுடைய பின்குறிப்பில் எழுதியிருக்கிறார்கள், ஒரு மாதத்திற்கு ஒரு முறை குரான் ஓத வேண்டும் என்று எந்த ஹதீஸிலும் கிடையாது. ஒரு வாரத்திற்கு ஒரு முறை குரான் ஓத வேண்டும் என்று எந்த ஹதீஸிலும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் குரான் ஓதிக்கொள்ளலாம், அதற்கு ஒரு கால அளவை ரசூலுல்லாஹ் நிர்ணயிக்கவே இல்லை, அப்படி ஒரு ஹதீஸே கிடையாது என்று. யா ரப்பல் ஆலமீன், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், இவர்களையும் மார்க்க அருகில் என்று மக்கள் எண்ணிக்கொண்டு ஏமாறுகிறார்கள் என்று சொன்னால் யார் மீது பரிதாபப்படுவது என்று புரியவில்லை. சஹீஹுல் புகாரியிலே குர்ஆனின் சிறப்பு என்ற பாடத்திலே, வேற ரொம்ப தூரமான கைக்கு எட்டாத நூல்கள் கிடையாது, இதுல கைக்கு எட்டாத நூல் முஸ்னத் அஹமதுலையோ முஸ்னதுல் பசாரிலையோ அல்லது அல் ஜாமிஉல் கபீர் தபரானியிலையோ அல்லது அதுக்கு மேல உள்ள முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம்லையோ அங்கெல்லாம் போய் தேட வேண்டியதுல. எங்க இருக்கு, எங்க இருக்கு சொல்லுங்க ஜி சத்தமா? சஹீஹுல் புகாரியில கைக்கு எங்க வேணாலும் இன்ஷா அல்லாஹ் இப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அந்த சஹீஹுல் புகாரியில குர்ஆனுடைய சிறப்பு என்ற பாடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கேட்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதரே, நான் குர்ஆன் ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எவ்வளவு நான் ஓத வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் ஓதுங்கள், குர்ஆன் ஓதி முடியுங்கள் என்று. என்ன சொல்றாங்க இவங்க குர்ஆனுடைய விளக்கத்துல, எங்கேயுமே ஹதீஸ் கிடையாது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை குர்ஆன் ஓதணும்னு சொல்லி. எங்க இருக்குது ஹதீஸ்? சஹீஹுல் புகாரியில இருக்கு. அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் குர்ஆன் எப்படி ஓதுவது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மாதத்திற்கு ஒரு முறை குர்ஆன் ஓதி முடியுங்கள். அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இல்லை, அன அக்வா அலா தாலிக், அதை விட எனக்கு ஓதுவதற்கு சக்தி இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஏழு நாளைக்கு ஒரு முறை ஒரு கதம் பண்ணுங்கள், ஏழு நாளைக்கு ஒரு முறை ஒரு தடவை கதம் செய்யுங்கள், குர்ஆன் ஓதுங்கள். இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டீங்களா முன்னாடி? என்னமா அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது? குர்ஆன் என்று சொன்னால் என்ன? இப்போ குர்ஆன் சொல்லி ஒரு சூராவை கொண்டு போய் கொடுக்குறீங்க, குர்ஆன் அது குர்ஆனுடைய ஒரு பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலுல்லாஹ், நான் குர்ஆனை ஓத வேண்டும், அதுக்கு ஒரு அளவை கொடுங்கள். வெறும் சூரத்துல் ஃபாத்தியா மட்டும் இருந்தால் அதை தொழுகையிலே ஓதி கொண்டிருக்கிறீங்களே, ஆயத்தில் குறிச்சி என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஓதுறீங்களே, அதுக்கு அளவை கேட்குறாங்க. அதுக்கு ஒரு நிமிடங்கள் போதும், பத்து நிமிடங்கள் போதும், ஐந்து நிமிடங்கள் போதும், அதுக்கு ஒரு கால அளவு தேவையில்லை. காலையில் எழுந்திருத்த உடனே மூன்று தடவை குல் அல்லாஹ் ஓதுறீங்க, குல்லாது பிறப்பில் ஃபலக் ஓதுறீங்க, குல்லாது பிறப்பில் நாஸ் ஓதுறீங்க. நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய சிக்கல் எங்கிருந்து என்று சொன்னால், எந்த ஒரு ஹதீஸா இருந்தாலும் அதனுடைய அரபி வாசகத்தை அப்படியே திருடி கொண்டு வந்துட்டு தான் உள்ளத்தில் உதிச்சிருக்கக்கூடிய கருத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தலைப்பு போட பார்க்கிறாங்க. அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். இந்த ஹதீஸை கேட்டவங்க சஹாபாக்கள், அவங்கள்டிருந்து படித்தவங்க தாபியங்கள் மாணவர்கள், அவர்கள்டிருந்து இந்த ஹதீஸை படித்த முஹத்தீஸீன்கள், அவர்கள் இந்த ஹதீஸை எந்தெந்த பாடத்துக்கு கீழே கொண்டு வர்றாங்க அந்த தலைப்புடனும் நாம் பார்க்க வேண்டும். அப்பதான் ஒரு ஹதீஸினுடைய முழுமையான கருத்தையும் விளக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மாசம் டைம் கால அளவு சொல்றாங்க, இதற்கு மேலும் என்னால் முடியும் யார சொல்லலாம் என்று கேட்கும் பொழுது, ஒரு வாரம் ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். இதற்கு சில பேர் இப்படி சந்தேகம் உண்டு பண்ணலாம், குர்ஆன் என்று சொன்னா ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் குர்ஆன் இறங்கிட்டு இருந்துச்சு, அப்ப குர்ஆனுடைய கதம் என்பது ரசூலுல்லாஹ் வரைக்கும் தானே? அன்பிற்குரியவர்களே, இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கேட்கப்பட்ட காலம் வரை எது இறங்கியதோ அதுவரை என்று எடுத்துக்கொண்டாலே, அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹுடைய வஃபாத்து வரை ரசூலுல்லாஹுடைய நெருக்கமான தோழராக இருந்தவர்கள், ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கைக்கு பிறகு நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள், ரசூலுல்லாஹுவின் நாவினால் மிகப்பெரிய வணக்கசாலி என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர், அவருடைய வாழ்க்கை காலத்திலேயே அவருடைய வணக்க வழிபாட்டை பற்றி அங்கே முறையிடப்படுகிறது. அம்ர் இப்னு ஆஸ் தந்தை, யா ரசூலுல்லாஹ், உங்க பின்னாடியே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த அப்துல்லாஹை பாருங்கள், திருமணமாகிவிட்டது, மனைவியின் ஹக்கை கூட அவர் தேடுவது பார்ப்பது கிடையாது. அங்க கல்யாணத்தனுடைய மனவரைக்கு போய்விட்டால், தனது மனைவியினுடைய அறைக்கு போய்விட்டால் கூட அங்கே தொழுகையில் நின்று விடுகிறார், மனைவியினுடைய ஹக்கை கூட அவர் பார்ப்பது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் கூப்பிட்டு சொல்றாங்க, அப்துல்லாஹ்வே, உனது மனைவிக்கு உன் மேல கடமை இருக்கு, உனது கண்ணுக்கு உன் மேல கடமை இருக்கிறது, உனது உடலுக்கு உன் மீது கடமை இருக்கிறது, இவற்றையும் நீ பேணிக்கொள். அதற்கு பிறகுதான் அப்துல்லா தனது மனைவியிடமே செல்கிறார். அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட ஒரு வணக்கசாலி ரசூலுல்லா இடத்துல வந்து, யா ரசூலுல்லா, நான் குர்ஆன் ஓத வேண்டும், அதற்கு எந்த அளவு கால அளவு என்று நிர்ணயங்கள் என்று சொன்னால், சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறதுக்காக வந்து கேட்பாங்க, சூரத்துல் பக்ரா ஓதுறதுக்காக வந்து கேட்பாங்க. யோசிச்சு பாருங்க அன்பிற்குரியவர்களே, இது ஃபிக்ஹுல் ஹதீஸ், ஹதீஸினுடைய அந்த ஞானத்திற்கே முரண்பட்ட ஒரு விளக்கம். இது முழு குர்ஆனுக்கு சொல்லப்பட்டதல்ல என்று சொல்வது. அப்ப இப்படி குர்ஆன் ஓதுவதிலே நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவதற்கென்று மிக அதிகமான நன்மைகளை சொல்லி இருக்கின்றார்கள். இப்போது நாம் குர்ஆன் ஓதுவது இதை பற்றி பேசிக் கொண்டு வந்தோம். நாம் கூறினோம், இன்று நம்மிலே பலரால் இந்த குர்ஆன் கவனிப்பன்று, அதை ஓதுவது, அதை வழமையாக எடுத்து படிப்பது, அதனுடைய கருத்துக்களை தேடுவது, அதனுடைய கல்வியை தேடுவது, இவற்றிலிருந்து நம்முடைய சமுதாயம் ஒரு பெரிய அளவிலே கவனக்குறைவுடன் இருக்கின்றார்கள் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வணக்க வழிபாட்டினுடைய உயிரோட்டமாக அல்லாஹ் இந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறான். எனவேதான் தொழுகையிலே இந்த குர்ஆனை ஓதுவதை அல்லாஹ் கடமையாக்கினான். தொழுகையில் மட்டுமல்ல, தொழுகைக்கு வெளியிலும் இந்த குர்ஆனை ஓதுவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமையாக இருந்தது, சஹாபாக்களுடைய வழமையாக இருந்தது. அந்த வழமை உடையவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே புகழ்ந்து சொல்லுகின்றான். الله نزل احسن الحديث كتابا متشابها مثانية تقشعر منه جلود الذين يخشون ربهم ثم تلين جلودهم وقلوبهم الى ذكر الله ذلك هدى الله يهدي به من يشاء ومن يضلل الله فما له من هاد سورة زمر 23வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். سورة البقرة 121வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்துல் இஸ்ராவுடைய 82வது வசனத்திலே சொல்லுகின்றான். சூரா ஃபாத்திருடைய 29லிருந்து 35 வரை உள்ள வசனங்களிலே இந்த குர்ஆனுடைய சிறப்பை பற்றியும், இந்த குர்ஆனை ஓதுபவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்துகளையும் பற்றியும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இதன் மூலமாக குர்ஆனிலே எந்த அளவிற்கு இந்த குர்ஆனை ஓத வேண்டும், பேண வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை நம்பிக்கையாளர்களுக்கு ஷிஃபா, நோய் நிவாரணி, நோய் நிவாரணி என்று சொன்னால் உள்ளத்திற்கு மட்டுமல்ல உடலுக்கும், உடலுக்கும் உள்ளத்திற்கும் சேர்ந்த நோய் நிவாரணி. இந்த குர்ஆனை ஓதி உடல் சுகம் பெறுவது ரசூலுல்லாஹ்வுடைய வழமையாக இருந்தது. இன்று பலர் மருத்துவத்திற்கு சென்று, அதாவது நோய்களுக்கு மருத்துவத்தை, வெளிரங்கமான மருத்துவத்தை தேடுகின்றார்கள், அதற்கு அனுமதி இருக்கிறது. அதே சமயத்தில் முதல் மருத்துவம் என்ன? குர்ஆனை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய முஅவ்விதாத் சூராக்களை தானும் ஓதிக்கொள்வார்கள். தன்னால் முடியாத பொழுது அவர்களுக்கு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓதிவிட்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமையாக இருந்தது குர்ஆனை கொண்டு ஷிஃபா தேடுவது. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை ஷிஃபா என்று சொல்கிறான். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாவுன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். நம்பிக்கையாளர்களுக்கு இந்த குர்ஆன் ஷிஃபா, ரஹ்மத்தாக இருக்கிறது. இந்த குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுகின்றீர்கள். இது யாருடைய கலாம்? அல்லாஹ்வுடைய கலாம். குர்ஆன் ஓதக்கூடியவர் அல்லாஹ்விடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த குர்ஆன் ஓதும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் உங்கள் மீது அவனுடைய விசேஷமான ரஹமத்தை இறக்குகின்றான். ஒரு சஹாபி வந்து சொல்கின்றார்கள், ரியாது ஸாலிஹில் நீங்கள் படிக்கலாம், யா ரசூலல்லாஹ், நான் சூரத்துல் கஹ்ஃபை ஓதினேன், என்னுடைய நான் கட்டியிருந்த குதிரை நடுங்க ஆரம்பித்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தில்க ஸகீனது நஸலத், அது அல்லாஹ் இறக்கிய ஸகீனா, ரஹமத் என்பதா. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இறை எச்சத்திற்கு மிகப்பெரிய இறை எச்சத்திலே ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அந்த இறை எச்சத்தை அதிகப்படுத்துவதற்கு குர்ஆனை வழமையாக ஓதுவது, ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓத வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்கள் காலையிலும் மாலையிலும், இரவின் ஓரங்களிலும் பகலில் ஓரங்களிலும் இந்த குர்ஆனை ஓதுவார்கள் என்பதாக. அதுவும் எப்படி? அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப் யத்லூனஹு ஹக்க திலாவதி. சூரத்துல் பக்ராவினுடைய 121வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நாம் இந்த வேதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த வேதத்தை ஹக்கத்திலாவா, எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓதுவார்கள். எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓதுவார்கள். அதனுடைய அர்த்தங்களை புரிந்து, அதனுடைய கருத்துக்களை புரிந்து, உள்ள அச்சத்துடனே இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட புத்தகம் என்ற அந்த உறுதியுடனே நம்பிக்கையுடனே ஓதுவார்கள். அது மட்டுமல்ல, தாவா செய்யக்கூடிய இன்று நம்முடைய தாயிகள் குர்ஆனுடைய வாசகங்களை அதனுடைய அர்த்தங்களை மட்டும் எழுதி வைத்துக் கொண்டு தாவாவிலே பயன்படுத்தினால் போதும் என்று எண்ணுகிறார்களே, இந்த எண்ணமும் குர்ஆனுடைய பார்வையிலே முதலாவதாக தவறு. குர்ஆனுடைய வாசகத்தின் அர்த்தங்களை மனனம் செய்தால் மட்டும் போதாது, அந்த வார்த்தைகளையும் முடிந்த அளவு மனனம் செய்து அந்த அரபி வசனங்களையும் ஓதி காட்டி பிறகு அர்த்தங்களை சொல்ல வேண்டும். இது தாவாவிற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய முறை. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஜுமாவிலே நபியை புகழும் பொழுது லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்தி, என்னுடைய குர்ஆன் வசனங்களை இவர் மக்களுக்கு ஓதி காட்டுவார். அப்படியே எந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்லாம முதல் விஷயம் அந்த குர்ஆன் வசனங்களை, தோஹா மா அன்ஸல்னா அலைகல் குர்ஆன லிதஷ்கா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். ஒரு காஃபிரிடத்திலே சென்று நீங்கள் அழைப்பு கொடுப்பதாக இருந்தால் இந்த காஃபிருக்கு இந்த அரபியை ஓதுனா என்ன அர்த்தம் புரியும் என்று நீங்கள் கேட்காதீர்கள், குதர்க்கம் செய்யாதீர்கள். ஏன், அர்த்தத்துடன் சேர்ந்த இந்த அரபி வாசகம்தான் அல்லாஹ்வுடைய கலாம். அதை புரிஞ்சுக்கும் முதல்ல நீங்க சொல்ற தமிழாக்கமோ ஆங்கில மொழிபெயர்ப்பு